உயிரோடு எழுந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தெழுக்கிறதுக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு போதிக்கிற ஆவியானவரே, சத்தியத்தை போதிக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளரே, இந்த நாளிலே எங்களோடு பேசு, உடத்துவி, பலப்படுத்து. ஆவியானவரே எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள்.
Ich grüße euch allen im Namen unseres auferstandenen Herrn Jesus Christus.
இது ஒரு விசேஷித்த அல்லது முக்கியமான ஒரு நாள்.
Es ist ein besonderer Tag.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்.
Jesus Christus ist auferstanden.
இது நம் எல்லாருக்கும் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நற்செய்தியும் நல்ல நாளுமாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
So es ist ein freudvolle Botschaft, es ist eine gute Botschaft, dass Jesus Christus auferstanden ist.
வேறு எவருக்கும் உயிர்த்தெழுதலை கொண்டாடுறது நாம கேள்விப்பட்டதே இல்லை.
Wir haben bisher noch nie gehört, dass man für irgendjemanden die Auferstehung zelebriert hat.
பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், மரண நாளை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி இயேசுவை தவிர வேறு எவருக்குமே இந்த உலகத்தில் கொண்டாடப்படுவதே இல்லை.
Man feiert Geburtstage, man gedenkt an den Todestag, aber nur Jesus Christus allein wird gefeiert für seine Auferstehung.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஸ்தோத்திரம்.
So Jesus Christus ist auferstanden.
நாம் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம்.
Wir sind Kinder des höchsten Gottes, der den Tod besiegt hat.
பரிகசிக்கப்படும் சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தை அழித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வை வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
Er ist der Herr, der den letzten Feind namens Tod besiegt hat durch seinen eigenen Tod und hat uns das ewige Leben gegeben, und Ehre sei dem Herrn.
ஆண்டவர் இயேசு வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே உயிர்த்தெழுந்தார்.
Jesus Christus ist am ersten Tag der Woche, das heißt, sprich an dem Sonntag, auferstanden.
So, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் இறுதி நாள் அல்ல, வாரத்தின் முதல் நாளாகும்.
So, der Sonntag ist nicht der letzte Tag der Woche, sondern es ist der erste Tag der Woche.
பழைய ஏற்பாட்டிலே வாரத்தின் கடைசி நாள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது, ஓய்வு நாள் அல்லது அதை சபாத்ரி சொல்றாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாரத்தின் கடைசி நாள் அல்ல, வாரத்தின் முதல் நாள் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது.
Im Alten Testament können wir lesen, dass der Sabbat, sprich das war der letzte Tag der Woche, Samstag, er wurde besonders gehalten, aber im Neuen Testament wird der erste Tag der Woche, sprich das ist der Sonntag, er wird besonders gehalten.
வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று தன்னுடைய அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறதை நாம் பார்க்கக்கூடியதாக.
In der Offenbarung Kapitel 1 Vers 10 können wir lesen, wo Johannes Apostel Johannes schreibt, am Tag des Herrn bin ich im Geiste entrückt worden. Das heißt, der Tag des Herrn ist der Sonntag.
So கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிடப்படுகிறது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையாகும். ஏன் கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று குறிப்பிடப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே உயிர்த்தெழுந்தபடியால் அந்த நாள் அப்போஸ்தலர் நாளே பிற்பாடு கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்பட்டது, அனுசரிக்கப்பட்டது.
Warum wird der Tag des Herrn als Sonntag bezeichnet? Weil es ist ganz einfach, weil am ersten Tag der Woche, das ist der Sonntag gewesen, an diesem Tag ist Jesus auferstanden und die Apostel im Neuen Testament, die haben einfach diesen Tag, an dem der Jesus Christus auferstanden ist, einfach besonders gehalten und immer wieder darauf gezielt und sagen wir mal, spezialisiert auf diesen Tag.
So, Dalti-Kilamai Adhikalayile, Andavar Yesu Christu Uyidodu Elundar.
So, das heißt, am ersten Tag der Woche, an dem Sonntag, ist Jesus Christus auferstanden.
Meendum adu nenaivu paduthu varumbare, Dalti-Kilamai Adhikalayile, Andavar Yesu Christu Uyidodu Elundar.
Ich möchte das nochmal sehr betonen, am ersten Tag der Woche, an dem Sonntag, ist Jesus auferstanden.
So, agave, inda Dalti-Kilamai matram alle, வருஷத்திலே வருகிற 52 ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை உலகத்துக்கு பறைசாட்டி கொண்டே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Nicht nur dieser eine Sonntag, sondern alle 52 Sonntage im Jahre, diese Sonntage verbreiten die Botschaft von Jesus Christus, dass er auferstanden ist.
So I believe, நான் நம்புகிறேன், ஒவ்வொரு ஞாயிறும்
So, ich glaube persönlich, jeder Sonntag, an dem sollten wir an dem Auferstehungstag Jesu gedenken.
இப்படிப்பட்ட மகிமையுள்ள நம்பிக்கையை நமக்கு தந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு நான் மகிமை
செலுத்துகிறேன்.
So, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற கூட்டம் தான்.
So, wir sind ein Volk, wir sind eine Gruppe von Menschen, die den Auferstehungstag von Jesus feiern.
இந்த வேளையிலே நம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க சீக்கிரமாய் கேட்போம். லூக்கா தர்ச்சித நூல் 24வது அதிகாரம் கமிட்மி பிளீஸ் குயிக்லி ஒன்றில் இருந்து 6 வரைக்கும் நாம் சீக்கிரமாய் வாசிக்க
போகிறோம். Kommen wir zum Lukas Evangelium Kapitel 24 Vers 1 bis 6.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகி இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்.
உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்.
Warum sucht ihr den Lebenden unter den Toten? Er ist nicht hier, er ist auferstanden, sagt der Engel zu diesen 2 Frauen, wenn ihr diese Stelle gelesen habt.
ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சில ஸ்திரிகள், மகதலேனா மரியாள் உட்பட சில ஸ்திரிகள் ஆண்டவர் இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை தேடி நாடி ஓடி வந்தார்கள்.
So einige Frauen inklusive Maria Magdalena, sie haben am frühen Morgen sind sie zum Grab von Jesus hingelaufen. Sie haben ihn gesucht.
அதிகாலையிலே அந்த ஸ்திரிகள் கல்லறையை தேடி ஓடி நாடி வந்ததற்கு காரணம், மரித்து போன இயேசுவின் சரீரத்திற்கு கந்த வர்க்கம் முடுவதற்காக அவர்கள் கல்லறையை தேடி ஓடி வந்தார்கள்.
Der Grund, warum sie an diesem frühen Morgen Jesus aufgesucht, beziehungsweise das Grab von Jesus aufgesucht haben, war, sie wollten seinen toten Leib balsamieren mit einem Salböl.
அவர்கள் ஓடி வரும் பொழுது, கல்லறையை தேடி வரும் பொழுது அவர்களுக்குள் ஒரு பெரிய எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. யார் கல்லறைக்கிலே இருக்கிற கல்லை புரட்டி தள்ளுவார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு எண்ணமும் அவருக்குள்ளே தொக்கி நின்று கொண்டே இருந்தது.
Und auf dem Weg zum Grab hatten sie eine kleine Diskussion, eine Frage, Gedanken, wer wird uns diesen großen Stein wegrollen?
ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட இடம் வந்து ஒரு குகையாக இருந்தது. அந்த குகையிலே ஒருவர் உள்ளே பிரவேசிக்காதபடி பெரிய ஒரு கல்லை புரட்டி அதில் வைத்திருந்தார்.
Warum? Weil damals diese Gräber waren einfach nur so kleine Grüfte, die waren in Wänden quasi reingebohrt und man hat, nachdem man beerdigt hatte, einfach einen großen Stein davor gerollt. Deswegen hatten sie diese Frage gehabt.
கல்லறையை தேடி வந்த ஸ்திரிகளுக்கும் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கவில்லை.
Selbst diese Frauen, die am frühen Morgen Jesus gesucht haben, hatten nicht diesen Glauben gehabt, dass Jesus Christus wieder auferstehen wird.
ஏனென்றால் அப்போஸ்தலர்களுக்கு கூட, ஆண்டவர் இயேசுவோட சீடர்களாகி அப்போஸ்தலர்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கவில்லை.
Noch nicht mal die Apostel, die mit Jesus die ganze Zeit waren, hatten diesen Glauben gehabt, dass Jesus Christus wieder auferstehen wird.
ஆகவே கல்லறையை தேடி வந்த ஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருப்பார் என்கிற நம்பிக்கை
daher, wenn sie wirklich diesen Glauben gehabt hätten, dann wären sie nicht mit Balsamöl gekommen, um einen toten Leib zu balsamieren. Aber die Hohenpriester, die Pharisäer, sie hatten nämlich dieses Wort gespeichert gehabt, dass Jesus gesagt hat, am dritten Tag werde ich auferstehen und Und deswegen sind sie zu Pilatus gegangen und haben gesagt, hör mal, der Jesus hat so und so gesagt, gib uns ein paar Wachen, damit wir diesen Grab schützen können. Aber Pilatus hatte das nicht akzeptiert. Pilatus sagte, ihr habt ja eure eigenen, sag ich mal, Soldaten, ihr könnt sie verwenden.
Ahave pradana asarir. இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த குகையிலே அடைக்கப்பட்டிருந்த கல்லுக்கு முத்திரை போட்டிருந்தார்கள் ஒருவரும் அதை தொடாதபடியும் உள்ளே போகாதபடி.
Deswegen hatten die Pharisäer, diese Hohenpriester, dafür gesorgt, dass dieser große Stein vor dem Grab gerollter Stein, der war markiert, der war versiegelt, so dass keiner reingehen durfte.
குகை அடைக்கப்பட்டிருந்த கல்லுக்கு முத்திரை போடப்பட்டிருந்தது.
Das heißt, die haben diesen Stein versiegelt, der davor gerollt war.
அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்க. கல்லுக்கு முத்திரை போடப்பட்டது மாத்திரமில்ல, சேவகர்கள் அந்த கல்லறையை காவல் காத்துக் கொண்டு இருந்தார்கள்.
Man liebt nicht nur das, dass dieser große Stein versiegelt war, sondern auch, da waren einige Soldaten, die diesen Stein bewacht hatten.
So ஆயுதம் தரித்த ராணுவமும் கல்லும் ஆண்டவர் இயேசுவுடைய சரீரத்தை காத்துக் கொண்டிருக்க, இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உயிரோடு எழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Der Stein war versiegelt, bewaffnete Soldaten bewachen den Leib von Jesus Christus, aber Jesus ist auferstanden, wie er gesagt hat, am dritten Tag. Ehre sei dem Herrn.
அருமையான தேவ ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை எந்த அளவுக்கு நாம புரிந்து கொள்றோமோ எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரமே அல்லது கிறிஸ்தவத்தின் அடிப்படையே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவேன்.
So meine Lieben, ich weiß nicht, wie tief euer Verständnis für die Auferstehung geht, aber Fakt ist, dieses Fundament, dieser Grundstein vom Christentum ist die Auferstehung von Jesus Christus.
The fundamental of the Christianity is the resurrection of Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் அல்லது அடிப்படையாகும்.
So die Auferstehung Jesus Christus ist der Grundstein, ist das Fundament des Christentums.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இந்த இடத்தில் இருந்து நான் இப்படி பிரசங்கம் பண்ணவே மாட்டேன்.
So wenn Jesus Christus nicht auferstanden wäre, dann würde ich nicht hier stehen und euch predigen.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் Tell you people, Jesus Christ இறைவனுடைய குமாரன் என்று நாம விசுவாசிக்கவே முடியாது.
Wäre Jesus nicht auferstanden, dann könnten wir hier nicht stehen und predigen, Jesus ist der Sohn Gottes, dass er Gott ist.
So இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு ஐந்து அல்லது ஆறு காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நான் கூட சுருக்கமாக சீக்கிரமாக பேச
வருவேன்.
So come with me, திரும்பி கொள்ளுங்கள், ரோமருக்கு நிருபம் முதலாம் அதிகாரம். ரோமருக்கு நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் சீக்கிரமாய் வாசிக்க கேட்போம்.
மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார்.
தட்டிஸ்தத்தை அதை கவனிங்க. ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட். வாட் தி பைபிள் சேஸ். நல்லே கவனிங்க. உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமார். லிசன் டு மீ. உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் என்ன செய்தார்?
Ihr müsst Vers 3 oder 3 und 4 lesen. Es steht hier geschrieben, weil Jesus Christus auferstanden ist, wurde er bezeugt als der Sohn Gottes.
இது கற்பனை இல்ல, கதை இல்ல. இன்றைக்கும் இஸ்ரவேலில் நாம போனால் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்ட குகை அல்லது கல்லறை காணப்படுகிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் இங்கே இல்லை என்று. அதை காண்பதற்காகவே ஒவ்வொரு வருஷமும் மில்லியன் கணக்கான பீப்புள் அதை போய் பார்த்து வருகிறார்கள். கல்லறையை பார்க்கிறார்களா? நான் கல்லறைக்குள்ளே ஆண்டவர் இயேசு இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே கல்லறையிலே அவர் இங்கே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Heute noch gibt es diese Gruft, das Grab von Jesus Christus, da steht immer noch drauf, er ist nicht hier. Und von Millionen von Menschen, Touristen, die fahren, fliegen dahin, um das sich anzuschauen. Das Grab ist zwar da, aber Jesus ist nicht mehr da.
நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். இயேசு கிறிஸ்துவை ஏன் யூதர்கள் சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு?
Ich frage euch eine Sache, warum haben die Juden Jesus Christus übergeben zu kreuzigen?
ஒரு வெள்ளிக்கு நாம இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை தியானித்தோமே.
Wir haben am Freitag, am Karfreitag die sieben Worte oder Leiden von Jesus Christus meditiert, die über die Worte nachgedacht gehört.
சிலுவை மரணம் என்றது ஒரு கொடிய மரணமாகும்.
So ein Tod am Kreuz ist etwas qualvolles.
ஏனென்றால் சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு மனிதன் கை கால்கள் அசைக்க முடியாது.
Denn ein gekreuzigter Mensch, er kann sich nicht bewegen.
கைகளும் கால்களும் சிலுவையிலே அறையப்பட்டால் அவரால் சுவாசிக்கிறதுக்கு மிகவும் கடினமாகவும் கஷ்டமாகவும்.
Wenn seine Hände und Füße gekreuzigt sind, mit Nägeln verhauen sind, dann kann er nicht so einfach atmen, aufatmen.
So சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு குற்றவாளி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக துடித்து வேதனை அனுபவித்து கஷ்டப்பட்டு சாக வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே தான் அந்த சிலுவை மரணம் ஏற்படுத்தப்பட்டது.
Dieser Kreuz ist so, also der Tod am Kreuz wurde erschaffen, damit man diese Menschen kreuzigt, die sollen langsam aber sicher einen qualvollen Tod haben. Deswegen hat man die Kreuzigung erfunden.
இயேசுவை சிலுவையில் அறைந்தது ரோமர்கள், ரோம சேவர்கள். ஆனால் இயேசுவை சிலுவையிலே அறையத்துக்கு ஒப்பு கொடுத்தது அவருடைய சொந்த ஜனமாகிய யூதர்கள்.
Jesus wurde gekreuzigt von den Römern, von den Heiden, aber diejenigen, die Jesus übergeben haben für die Kreuzigung, das waren die Juden.
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
Er kam zu seinem Eigentum, sprich für die Juden, aber die Juden, sein Eigentum, haben ihn weggegeben. Sie haben nicht angenommen.
இயேசுவை ஏன் சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுத்தார்கள்?
Warum übergaben sie ihn den Römern?
பதில் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 61-63 வரை. கொஞ்சம் சீக்கிரமா படிங்கம்மா. மார்க் 14 61-63 வரை சீக்கிரமாய் வாசிங்க.
அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள்.
64 சொல்ல கேட்டு, இது எப்படி இருக்கு? என்ன தேவதூஷணம்? இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அது தேவ தூஷணம் என்று பிரதான ஆசாரியர்கள் முத்திரை போட்டார்.
So Vers 61 bis 64, wenn ihr das Ganze mal durchliest, da steht geschrieben, sie haben das, was Jesus gesagt hat, als Gotteslästerung betrachtet und der Hohepriester zerriss sein Kleid.
நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதின் காரணம் இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால்.
So ein Grund, warum Jesus gekreuzigt worden ist, weil er proklamierte, dass er der Sohn Gottes sei.
பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு நிற்கும் பொழுது பிலாத்து இயேசுவிடத்தை கேட்டது, நீ யூதருக்கு ராஜாவா சொல்லுன்னு கேட்டார்.
Vor Pilatus, Jesus vor Pilatus stand, fragte ihn Pilatus, bist du der König der Juden?
இயேசு அதை மறுக்கவில்லை, நீ சொன்னபடிதான் சொன்னார்.
Und Jesus dementierte das nicht und sagte, nee, es ist genauso wie du gesagt hast.
ஆனா பிரதான ஆசாரியன் அவனை பார்த்து இயேசுவை பார்த்து கேட்டது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா சொல்ல?
அவர் ஹோம் பிரீஸ்டர் ஃபாகிய சாக் பிஸ் டு வெர்ட்லிஷ் பஹாஃப்டிஷ் தி லெபெண்டிக தி சோன் காட்ஸ்.
இயேசு அதை மறுக்கவில்லை.
இயேசு ஹட் ஆஃப் தட் இஸ் அப்கிலேன் ஹட்.
ஏனென்றால் பிலாத்து வந்து ஒரு 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 அவன் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். ஆகவே அதன் அடிப்படையிலே அவன் யூதருக்கு ராஜா ஒன்று கேட்டான். ஆனால் பிரதான ஆசிரியர் ரிலிஜியஸ் லீடர். ஆகவே அவன் இயேசு தேவனுடைய
So der Pilatus, der war ja jemand vom Regiment und der fragte, bist du der König? Also seine Perspektive ist eher so ein bisschen in Regierung und deswegen fragte er, bist du König? Sagte Jesus, ja. Und der Hohepriester, er ist ja eher ein religiöser Leiter und er fragte ihn aus einer ganz anderen Perspektive und fragte, bist du der Sohn Gottes? Und Jesus sagte, ja, bin ich.
So இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் யூதர்கள் அவரை சிலுவையிலே அறையத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள்.
Weil Jesus gesagt hat, dass er der Sohn Gottes ist, haben die Juden ihn den Heiden überlassen für die Kreuzigung.
பட் ரோமர் 1:5 நாம் என்ன வாசிப்போம்? அவர் உயிர்த்தெழுந்தபடியால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமார் என்று சொல்லப்படும்.
Aber in Römer haben wir vorhin gelesen, weil er auferstanden ist, wurde er bekräftigt, bezeugt, dass er der Sohn Gottes sei.
Aber Jesus Christus தேவனுடைய குமார்.
So daher Jesus ist der Sohn Gottes.
இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறபடியார் உண்டு. யோவான் 5:5 வாசிக்கிறோம் இல்லையா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவர் யார் அப்படி
என்று அப்போஸ்தலர் யோஹானஸ் stellt eine Frage, wer kann diese Welt überwinden oder besiegen als nicht als derjenige, der glaubt, dass Jesus Christus der Sohn Gottes ist.
ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன்.
So daher sage ich euch nach der Wahrheit, wenn ihr an Jesus Christus glaubt, dass er der Sohn Gottes sei, dann könnt ihr die Welt auch besiegen.
இப்படி நான் சொல்லுவதால் உலகத்தையே நாம ஜெயிக்க முடியாவிட்டாலும் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் நம்முடைய வாழ்விலே நாம சந்திக்கிற பிரச்சனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை ஆவது ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலம் இல்லையா? ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அன்றாட தங்களுடைய வாழ்விலே எதிர்கொள்கிற நெருக்கடிய பிரச்சனைகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக
இருப்பார்கள். Die werden tagtäglich diese Herausforderungen, die auf sie zukommen, die sie konfrontiert sind, sie werden in der Lage sein, diese zu überwältigen, diese zu besiegen.
விசுவாசம் பிரச்சனைகளை, உபத்திரவங்கள், கஷ்டங்களை மிதித்து ஜெயித்து நடக்கும்.
So der Glaube, er überwindet diese ganzen Herausforderungen, ganzen Probleme, diese challenges, die auf einen zukommen.
So இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டார்.
Und weil Jesus Christus auferstanden ist, wurde er bezeugt, dass er der Sohn Gottes ist.
நன்றாய் கவனியுங்கள். வெளிப்பாடுகளிலெல்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு. நன்றாய் கேளுங்கள். நான் சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றாய் கவனிங்க. வர உபதேசங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது, பட் நான் உங்களுக்கு தேவ சன்னிதானத்தில் சொல்றேன், கேளுங்க. வெளிப்பாடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், இயேசுவை தேவனுடைய குமாரனாக அறிந்து விசுவாசிப்பதாகவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
Die Offenbarung, die größte Offenbarung der Offenbarung ist eins, und zwar, dass Jesus Christus der Sohn Gottes ist, das zu erkennen, das zu verstehen. Das ist die größte Offenbarung.
நன்றா விளையாங்க. இந்த விசுவாசம் இல்லாத ஒருவன் ரட்சிக்கப்படவே முடியாது. இந்த விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கவே முடியாது. இதோ தண்ணி இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் எடுக்க தடை
என்ன?
நீ விசுவாசித்தால் தடை இல்லை.
அந்த
விசுவாச வார்த்தை என்ன? இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறேன்.
So daher hat dieser Kämmerer aus Äthiopien hat gesagt, ich glaube an Jesus Christus, und er ist dann in das Wasser reingestiegen und wurde getauft.
So ரட்சிப்புக்கு அடிப்படை விசுவாசம் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதாகும்.
Das Wichtige für die Errettung ist der Glaube an Jesus Christus, dass er der Sohn Gottes ist.
ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது மிகப்பெரிய வெளிப்பாடாகும்.
Daher dass Jesus Christus der Sohn Gottes ist, ist die größte Offenbarung, die einer haben kann.
அது சரி, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்?
Okay, aber was sagt ihr, wer ich bin? Fragte Jesus seine Jünger.
என்று ஆண்டவர் இயேசு ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலர் பார்த்து கேட்டார்.
Fragte Jesus seine Jünger.
சிலர் எலியான்றார்கள், சிலர் எரேமியா என்றார்கள். ஆனால் பேதுருவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு, the revelation from எல்லா வெளிப்பாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. Petrus sagt, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து.
Aber Petrus, der hatte die größte Offenbarung und sagte auf der Stelle, du bist der Sohn des lebendigen Gottes, der Christus.
இந்த வார்த்தையோட வாழ்ந்து புறப்பட்ட உடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலா பேதுரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினாரு.
Aber als Petrus das sagte, kam direkt die nächste Antwort von Jesus. Petrus, nicht Fleisch und Blut hat dir das offenbart, sondern das ist eine Offenbarung vom Himmel.
ஆகவே தேவ ஜனமே, நான் சொல்றதை கேளு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு பிதாவுடைய வெளிப்பாடு நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது.
Daher meine lieben Leute, hört mir zu, Jesus Christus als Sohn Gottes anzuerkennen, ihn zu erkennen, brauchen wir die himmlische Offenbarung.
ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
ரட்சிப்பிலே
திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார்கள்.
In dieser Errettung Vater, Sohn und Heiliger Geist, die arbeiten zusammen.
ஆகவே வெளிப்பாடுல மிகப்பெரிய வெளிப்பாடு இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசித்து அறிந்து
ஏற்றுக்கொள்வதாகும்.
சோ இந்த அனுபவத்தை பெற்ற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இதை
குறித்து யோவான் முதலாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கணும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராகி அவர்களை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்.
Johannes Kapitel 1, diejenigen, die an ihn glaubten und ihn als Erretter, als Sohn Gottes annahmen, denen gab er das Recht, Kinder Gottes zu heißen.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை பெற்றுக்
கொள்கிறார்.
தேவனுடைய குமார் என்று பலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையும் சத்தியமும் மேன்மையுமாக
இருக்கிறது. இரண்டாவது
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்க போறோம். அடுத்த கருத்தை என்னவென்றால், என்னோட கூட திருப்பிக்
கொள்ளுங்கள்,
1 Corinthians 15:14 சீக்கிரமாய் வாசி கேட்போம். 1 Corinthians 15:14 நாம் வாசி கேட்போம்.
1 Corinthians 15:14
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா.
திரும்ப படிங்கப்பா.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா.
இப்ப என்ன கவனிங்க, கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்க விசுவாசமும் விருதா.
So hier steht, wenn Jesus Christus nicht auferstanden wäre, dann wäre doch alles, also alle unsere Predigten, alles was wir sagen, inhaltslos. Das ist nichts.
இதைத்தான் நான் அப்போது சொன்னேனே, கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கட்டப்பட்டிருக்கிறது.
Deswegen sagte ich ja vorhin, das Christentum ist aufgebaut auf die Auferstehung Jesu.
கிறிஸ்து உயிர்த்தெழுவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா.
So, wenn er nicht auferstanden wäre, dann wäre alles sinnlos.
என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது.
Sagt die Bibel uns ganz klar.
அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம்.
So, daher wir glauben an den auferstandenen Jesus
Christus. உயிர்த்தெழுந்த இயேசு தான் நம்மத்திலே உலாவ முடியும்.
Nur der auferstandene Jesus Christus weilt unter uns.
ஏழு பொன் குத்துளக்கு நடுவிலே சபை நடுவிலே உலாவுகிற உன்னதமான தேவ குமாரன் உயிரோடு இருக்கிறார்.
Denn der Jesus Christus, der Sohn Gottes, der ist mitten unter den 7 goldenen Leuchter, der ist mitten unter der Gemeinde.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து யோவானுக்கு பத்மதீபிலே காட்சி அளிக்கிறார்.
So der auferstandene Jesus Christus gibt dem Johannes eine Vision.
இதுவரைக்கும் மாம்சத்திலே இயேசுவை பார்த்த யோவான் இப்பொழுது மகிமையிலே ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார்.
Johannes der Jesus bislang doch nur im Fleisch und Blut kannte, sieht ihn aber jetzt in seiner kompletten Herrlichkeit.
10 வசனத்திலே 1:10 நான் பார்க்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே சொல்லி, ஆகவே ஆவிக்குள்ளான பிற்பாடு அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த போது இயேசுவை மகிமையிலே காண்கிறார்.
Wir lesen ja in der Offenbarung 1:10, dass am Tag des Herrn geistlich entrückt worden ist und im Geiste sieht die vollkommene Herrlichkeit Jesus Christus.
அந்த காட்சி அவரை நிலைக்குள்ளே வைத்தது.
ஏனென்றால்
அவருடைய தலையும் சிரசும் உறைந்த மலையைப் போலவும் வெண் பஞ்சை போலவும்
காணப்பட்டதான்.
மாம்சத்தில் இருந்த 3 நாட்களும் அவரோடு இருந்த யோவான் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்க
முடியவில்லையே. அவருடைய
கண்களை பார்க்கணும், அவர்கள் அக்னி சுவாலை போல இருக்கிறது.
அக்னி
சுவாலைக்கு ஊடுருவும் தன்மை உள்ளது.
பில்டிங்
செய்யறவங்களுக்கு அது நன்றாக தெரியும். பில்டிங் செய்யறவங்களுக்கு நன்றாக
தெரியும்.
அது இரும்புகளை ஊடுருவும்.
இயேசுடைய
கண்கள் கவனிங்க கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது.
நிலை
அங்கி த ரோப்
Gewand.
பாதம் வரைக்கும் நிலையங்கி தரித்தவராய் மார்பரியிலே அவர் பொன் கச்சை கட்டி இருந்தார் மார்பரையில்.
Er hatte einen eine Gurt gehabt und sein Gewand war lang und weiß.
அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போல இருந்ததா?
அவருடைய
சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போல.
Seine Stimme war wie so ein Donnerrauschen.
அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ச்சப்பட்ட வெண்கலம் போல இருந்தது.
Seine Füße waren wie Bronze.
நான் அவரை பார்த்த போது இப்படியான ஒரு மகிமையிலே யோவா இயேசுவை பார்த்த போது அப்படியே தப்பண்டவர் பாதத்தில் விழுந்துட்டார்.
Als er in so einer Herrlichkeit Jesus sah, er fiel zu Boden, als wäre er ein toter Mensch.
Can you imagine that?
Könnt ihr euch das vorstellen?
பார்க்க முடியல.
Er konnte ihn nicht sehen.
முகம் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசித்தது.
Sein Gesicht strahlte heller als die Sonne selbst.
இவைகளை நான் என் புத்தியிலிருந்து நான் சொல்லவில்லை. அவரை குறித்து வெளிப்படுத்த விசேஷத்து நான் சொல்லுகிற வார்த்தைகள் வேதத்தில் வேதத்தை வாசிக்கிறவர்கள் வேதம் வார்த்தை என்று அறிந்து கொள்ளுமே நம்புகிறேன்.
Das was ich gerade sage, das wissen alle diejenigen, die Bibel lesen in der Offenbarung, da könnt ihr alles nachlesen.
அவருடைய முகம் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல
இருந்தது.
இப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே இயேசுவை பார்த்தபோது அவனால நிதானிக்க முடியல. தொப்பண்ட அவருடைய பாதத்தில்
விழுந்தது.
அப்போ இயேசு அவரை தொட்டு பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். மறித்தேன் ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கு என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில்.
Aber in dem Moment kam Jesus, berührte ihn und sagte: Fürchte dich nicht. Ich bin der Erste und ich bin der Letzte. Ich war tot, aber ich bin lebendig von Ewigkeit zu Ewigkeit, sagte er. Und Ehre sei dem Herrn.
So, Jesus Christus உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா?
Aber wenn Jesus Christus nicht auferstanden wäre, dann ist all unsere Predigt inhaltslos.
எங்கள் பிரசங்கமும் விருதா?
Unsere Predigt ist sinnlos.
Aber Jesus Christus உயிர்த்தெழுந்தபடியால் இன்றைக்கும் கிறிஸ்துவை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம்.
Daher, weil Jesus Christus auch verstandes und wirkt heute noch wirkt, predigen wir ihn.
நன்மை செய்கிறவராக சுட்டித்திருந்த நசரனாக இயேசு கிறிஸ்து மரணத்தை கொண்டு உயிரோடு எழுந்தபடியால் இன்றைக்கும் அவரை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம்.
Wir predigen immer noch den Jesus Christus aus Nazareth, der damals Gutes getan hatte und den Tod besiegt hat, und der ist heute noch am Leben und den predigen wir.
So, காரியம் இப்படி இருக்க நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தது உண்மையாக இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள் மரிக்கிறவர்கள் அல்லது வேத வாக்கியம் அவருக்குள் நித்திரை அடைபவர்களும் ஒரு நாள் மரணத்தை வென்று உயிரோடு எழும்புவார்கள்.
Punkt, den ich jetzt gerade erwähnen möchte, ist folgendes: Weil Jesus Christus gestorben ist und wieder auferstanden ist, genauso werden auch alle Menschen, die in Christus entschlafen sind bzw. gestorben sind, sie werden noch an einem Tag, bis der Tag kommt, an diesem Tag auferstehen mit Jesus Christus.
இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையான நற்செய்தி இல்லையா?
Was für eine hoffnungsvolle Botschaft, nicht wahr?
எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தானே போறோம்.
Alle werden eines Tages sterben.
எல்லாரும் ஒரு நாளைக்கு மரிக்கத்தான்
போறோம். Alle werden eines Tages krepieren.
ஒரு கல்லறையில் இப்படி எழுதப்பட்டிருந்தது.
Es folgende stand mal auf einem Grabstein.
இன்றைக்கு நான், நாளைக்கு நீ.
Heute ich, morgen bist du dran.
எல்லாரும் நாம் ஒரு நாளைக்கு மரிக்கத்தான் நாம மறித்தால் எங்கே
போவோம்?
மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது? வேதத்தில் நமக்கு திட்டமாக
போதிக்கப்பட்டிருக்கிறது.
ஐஸ்வர்யவான் லாசரு ஊமையிலே மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார்.
இன்னும்
ஒருபடி மேல போனா மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனுஷனுக்கு நடக்கிறது என்ன என்பதை திட்டமாக போதித்த ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
மாத்திரம்தான். wirklich ganz klar klipp und klar gepredigt, was nach dem Tod passiert, und das ist Jesus Christus.
So, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் கேளுங்க 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 கேளுங்க, கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தேவனே குமாரனாக விசுவாசித்து சத்தியத்தின்படி வாழ்ந்து நித்திரை அடைகிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் நாம் மரணத்தை வென்று உயிரோடு இருந்திருப்போம். இந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மகிமை கணத்தை
செலுத்துகிறேன்.
நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே செலவழிக்க போகிறோம் என்பதை இங்கேதான் நாம் நிர்ணயிக்க வேண்டும்.
Wo wir unsere Ewigkeit verbringen werden, das wird sich entscheiden hier in unserem irdischen Leben.
சும்மா சொல்லக்கூடாது, பக்தி உள்ளவர்கள் போறல பரலோகம் தீர்மானிக்கும் என்று சொல்லி நோ மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நீ தெரிந்து கொள்ள என்று வேதம் சொல்றது.
Denn die Bibel sagt uns, Segen und Fluch ist vor uns gelegt. Du entscheidest, welchem Weg du folgen möchtest.
So, Valva, Sava, Maranama, Jivana, jede unakku thevai, jede nee therindu kollakapodathu, unnudeya poruppu, ennudeya poruppa.
So, Leben oder Tod, willst du Segen oder Fluch, da diese Entscheidung liegt ganz allein bei dir.
So, Yesu Christu devada kumaranaga viswasithu yetukondu ovvoruvarum avar sonna vaathigale sathiya veda vaathigale karuthai kavanithu paathu adanpadi nadakkira uttamana vaalvukkale ovvoru
So daher diejenigen, die an Jesus Christus glauben, sie müssen in einem Zustand kommen, wo sie die Worte von Jesus Christus aufnehmen und danach leben.
So,
wir können nicht einfach so leben, wir glauben an Jesus und weiterleben wie bisher.
பிசாசு இயேசு தேவட குமார் என்பதை
விசுவதித்திருக்கு
உமக்கும் எனக்கும் என்ன என்
வேலை வரத்துக்கு முன்னேன்
பிசாசுகளும் நடுங்கிறது
அப்படின்னு Dann müssen wir diese Hoffnung haben, dass ich mit Gott gelebt habe.
நாம் மரிக்கிறேன் ஆனால் ஒரு நாள் அவரோடு உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும்.
Diese Hoffnung haben, dass ich sterben werde, aber eines Tages mit Jesus wieder auferstehen werde.
இதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல
விரும்புகிறேன். Ich will noch etwas hier erwähnen, randbemerken.
அது என்னவென்றால் நாம் மரித்த பிற்பாடு என்ன நடக்கிறது?
Und zwar, was passiert, wenn wir tot sind?
திருப்பிகளுக்கு 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க.
1 தெசலோனிக்கே 4 அதிகாரம்1. Thessalonicher Kapitel 4.
கடைசி ரெண்டு வசனங்களை நான் வாசி கேட்போமே.
Die letzten Verse. 1. Thessalonicher Kapitel 4.
படிங்க. 1 Thessalonicher 4 அதிகாரம் 16 17 18. படிங்க.
ஏனென் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
இங்கு ஒரு சில காரியங்களை நான் சுட்டிக்காட்ட
விரும்புகிறேன்.
மரித்தவர்களுக்காக துக்கப்படக்கூடாது, அழக்கூடாது என்று சொல்லுகிற சில மிகப்பெரிய விசுவாசிகளை குறித்து நான்
கேள்விப்பட்டிருக்கிறேன்.
வேதம் அப்படி சொல்லவில்லை. நமக்கு நெருக்கமானவர்களும் உருக்கமானவர்களும் உறவுகளும் மரிக்கும் பொழுது நம்முடைய மனதை அது பாதிக்கத்தான்
செய்கிறது.
மனம் வேதனைப்படும் பொழுது கண்ணீர் விடத்தான் செய்வது
சொல்லப்படுகிறால்
மற்றவர்களை போல அதாவது ரட்சிக்கப்படாதவங்களை போல நம்பிக்கை இல்லாமல் நீங்க துக்கப்படக்கூடாது. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலை. மற்றவர்களை போல அஞ்ஞானிகளை போல ஆண்டவரை அறியாதவர்களை போல நம்பிக்கை இல்லாமல் துக்கப்பட்டு அழாதே. உலகத்தில் இருக்கும் ஐயோ போயிடியே இனிமேல் எங்க எல்லாம் முடிஞ்சது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. இது ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு பிரிவு தான். பிரிவு கடினமானதுதான். நமக்கு அன்பானவர்களுக்கு பிரிவு போது நம்முடைய உள்ளத்தை உடைக்கிறது, கண்ணீர் வடிவது, அழுகிறது உண்மைதான். ஆனா இது நிரந்தரமான பிரிவு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே அந்த நபர் மறித்திருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்கின்ற நம்பிக்கை மறித்தவருக்கும் இருக்கணும், அழுகிறவர்களுக்கும் இருக்கணும். இந்த நம்பிக்கை இல்லாம அழுதால் அது தேவனுக்கு முன்பாக நன்மை.
Die Bibel sagt uns an dieser Stelle ganz klar, wir sollen nicht über die Toten beweinen, wie Menschen in der Welt, die ohne Hoffnung sterben, Menschen, die ohne Hoffnung sind, und auch diejenigen, die diese Toten beweinen, die haben auch keine Hoffnung. Aber wir Christen, wir wissen, es ist schmerzhaft, wenn Menschen sterben, das ist verletzt uns und wir weinen und diese Trauer, der ist da, aber wir haben eine Hoffnung, selbst der und auch diejenigen, die ihn beweinen, auch die haben eine Hoffnung. Und die Bibel sagt, seid nicht so wie in der Welt, sondern seid wie Christen, die Hoffnung haben. Das heißt aber nicht, ihr sollt nicht weinen, wenn eure Liebenden sterben oder
sonstiges.
Und etwas möchte ich hier noch erwähnen. Jetzt nächste Frage. Wenn wir tot sind, sind wir sofort im Himmel? Die Seele, die tot ist, geht es sofort in den Himmel? So hört mir zu. Achtet
ein
bisschen darauf. So, wenn Jesus Christus kommt, drei Dinge passieren, drei Geräusche. So, drei Dinge sind zu hören. So, wenn Jesus kommt, dann ist ein großes Herrscharen, ein großes Geläut, ein Jubelruf. Dann kommt der Schall der Erzengel auch noch dazu, die Stimme der Erzengel. Und dann kommt dieser Posaunenschall.
So, Jesus Christus varumbodhu indha moondu sattam kekum.
Und wenn Jesus Christus kommt, werden diese drei Dinge zu hören sein.
Indha sattam kekumbodhu enna nadakkirathu endru kavaninga.
Und passt auf, was passiert, wenn diese drei Dinge zu hören sind.
Indha sattam kekumbodhu கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது உயிரிழந்திருப்பாங்க என்ற கவனிங்க. இந்த வசனத்துல நல்லா கவனிங்க. 16 வசனத்தை கீழ்ப்பதிய பாருங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. உங்க பைபிள்ல இருக்கா இல்லையா
பாருங்க. Auferstehen.
இத கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்லப்படுது? கர்த்தர்தாமே ஆர்வத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ அக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது அவர் இறங்கி வரும்பொழுது, இந்த சத்தத்தோடு இறங்கி வரும்பொழுது என்ன நடக்கிறது? கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் என்ற கவனிங்க. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்ல. நல்லா விளையாடு. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பின போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரோட உயிர்த்தெழும்பி பரலோகத்துக்கு
போயிட்டாங்க. Danach werden diejenigen, die entschlafen sind in Christus, die werden auferstehen. Aber diese Heiligen, das sind nicht die Heiligen aus dem Alten Testament, sondern das sind die in Christus entschlafen sind. Denn die Heiligen aus dem Alten Testament, die sind bereits auferstanden.
அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்கள் முதலாவது
உயிர்த்தெழுவார்கள்.
கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது நாம வாழ வேண்டிய சத்தியம்.
அறிவு
நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாகாவிட்டால் அதெல்லாம் என்ன லாபம் இருக்குது?
Wenn das Wissen nicht in unserem Leben Erfahrung wird, dann haben wir keinen Gewinn davon.
Christu marittu uyithalinda pitpaadu Christuvukkul nithiriyadendavargal aladhu marithavargal indha moondu sathangalukku mudhalavathu elundirupaar.
Das heißt, die in Christus Jesus entschlafen sind, also gestorben sind, die werden zuerst auferstehen, wenn sie diese drei Dinge hören.
நேரம் போறபடியால் நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலே அவனவன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான்
எழுதப்படுகிறது.
அப்படியானால் உயிர்த்தெழுதலே வரிசைகள் இருக்கிறது என்பது நமக்கு
புரியுது.
வரிசைகளை நீ நானும் நிர்ணயிக்க முடியாது, அவர் தான் அதை
நிர்ணயிப்பார்.
முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த சத்தம் கேட்கும் பொழுது முதலாவது கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள் இவரோடு
எழுந்திருப்பார்.
வரும்பொழுது இந்த சத்தம் கேட்கும் பொழுது அவருக்குள்ள மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்றால் ஏற்கனவே அவர்கள் பரலோகத்தில் இல்லை என்றது நமக்கு புரியுது
இல்லையா? Christus gestorben sind, bei diesen drei Dingen, wenn sie zu hören sind, auferstehen werden, bedeutet forfeited as yet, as he has forfeited from Ganikim Himilvar, and Nishva.
Abdi Maritabal, Udo, and the Udanadiak of Parlavan Purupakal Iranda, A secretary in the Boomik of Arambodi, Ubergil, with Yenge, Epudi Wilter, Avakan Parlavatar Iranda, Epudi Avakal Varambodi, Avar Varambodi, Avanavan Varisail, Avanavan, who pick up one again in the Watin Atamin. Agaway, listen to me, please. கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் அவர் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உடைய ஆத்மாக்கள் இன்னும் இருக்கிறது. அவர் வரும்பொழுது அவர்கள் உயிரோடு எழும்பி
Versteht sich ja von selbst. Das heißt, wären diese Entschlafenen in Christus schon bereits im Himmel gewesen, dann müssten sie ja nicht bei der Ankunft von Jesus nochmal auferstehen. Das macht ja in jedem Feld keinen Sinn. Das heißt, die sind nicht nach dem Tod direkt im Himmel, sondern die Seelen der Menschen, die in Christus gestorben sind, die sind an einem bestimmten Ort. Ja. Und wenn die Ankunft Jesus da ist, wenn diese drei Dinge zu hören sind, dann werden sie auferstehen in ihrer Reihenfolge.
So, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒருவேளை நீங்களும் நானும் வாழ்கிற நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்குமாக இருந்தால் உயிரோடு இருக்கிற நாம் எல்லோரும் பேசுவது ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாகும். ஆனாலும் நமக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களுக்கு முதல் நாம்
So, die andere Sache ist, die Lebenden, was passiert hier? Hier steht geschrieben, diejenigen, die leben, angenommen du und ich, wir würden noch bei der Ankunft Jesus am Leben sein, dann passiert Folgendes, in einem Augenblick werden wir einfach verherrlicht, wir werden verklärt, einfach transformiert und werden dann mit Jesus entrückt. Aber vor uns werden noch die Entschlafenen erstmal aufstehen.
கிறிஸ்து அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனார்கள். அவர்கள் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது இதுக்குள்ள இன்னமொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமே. இது ரகசிய வருகை, நல்லா விளையாடு. இது ஒரு பகிரங்க வருகை இல்லை. பகிரங்க வருகை வரும் பொழுது மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கில மறைகிறது போல உலகத்திலே எல்லாரும் பார்க்கத்தக்கதாக வருவார். நல்ல மழை கொடுங்க. அது எப்பொழுதுண்டா? உலகத்தின் முடிவில். சோ அதுக்கு முதல் அந்த கிறிஸ்துடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடந்து முடியணும். 7 வருஷம் அந்த கிறிஸ்துடைய ஆட்சி நடந்து முடிந்த பிற்பாடுதான் ஏசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகை இருக்கும்.
Noch ein Punkt, was ich hier sagen möchte, das, was wir gerade hier gelesen haben, das ist die geheime Entrückung von der Gemeinde. Denn das ist nicht dieses zweite Kommen von Jesus Christus, denn das passiert nur am Ende der Welt. Denn die Bibel sagt, wenn das kommt, wenn Jesus bei seinem zweiten Kommen, wird wie der Blitz von Westen nach Osten oder von Osten nach Westen zu sehen ist, so schnell wird das kommen und alle werden ihn sehen. Aber hier werden nur diejenigen, die an Jesus Christus glauben, entrückt werden. Das ist die geheime Entrückung. Und das andere ist das zweite Kommen von Jesus. Das ist die offenbare, beziehungsweise die offensichtliche Kommen, die für alle sichtbar ist.
இது இயேசு கிறிஸ்துவின் இரகசிய
வருகையாகும்.
அதாவது சபையிலே தமக்காக காத்திருக்கிறவர்களை எடுத்துக்கொள்ள வரப்போகிற
வருகையாகும்.
இந்த ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும்.
இதைத்தான்
ரப்சர் என்று சொல்லுகிறோம், அல்லது ரகசிய வருகை என்று
சொல்லுகிறோம்.
சபையில் சொல்லும் பொழுது நன்றாக விளையாடுங்க, நன்றாக விளையாடுங்க, நன்றாக விளையாடுங்க. சபையில இருக்கணும் என்பதே கர்த்தருடைய சத்தியம். ஆனா அதே நேரத்தில் சபையில இருந்தாலும் சபையில இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும்.
Es ist eine Sache, dass man in der Gemeinde ist, aber die andere Sache ist, dass man bereit ist für die geheime Entrückung.
சபையில இருந்தும் நாம் ஆயத்தம் இல்லாமல் ஏனோதானோ ஒன்று ஜீவித்துக் கொண்டு உலக பிரபலமாக வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால் வருகை வரும் பொழுது ஆயத்தமாக இருக்கிற தேவட பிள்ளைகள் சபையில இருக்கிற தேவடர்கள் பறந்து போவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். இதைத்தான் இந்த 10 அந்த 10 கன்னிகர ஊமையில இதைத்தான் ஆண்டவர் நமக்கு
சுட்டிக்காட்டுறார். Mit ihm entrückt, aber die anderen werden verlassen sein, weil sie nicht bereit waren. Das sehen wir auch bei diesen 10 Jungfrauengleichnis, das was Jesus erzählt hat.
Arumana devada pullegale nanda velaikolinga nanda velaikolinga ini sambhavippadu enna satyathumbe naan ungalku solugiren ini sambhavikka pogiradhu sabai eduthukollapadrudhu.
Meine Lieben, was wird jetzt als nächstes passieren? Das was als nächstes passieren wird ist die geheime Entrückung der Gemeinde.
Adavudhu ragasiya varugaya.
Das heißt die geheime Entrückung.
Idha rapture nu solugiren.
Das sagen wir Rapture. Dazu sagen
7 Jahre wird die Gemeinde mitten vom Himmel sein.
So, Manavalan,
கரவாட்டி என்கின்ற வேத வசனம் அப்பொழுது நிறைவேறும்.
So das heißt Braut und Bräutigam, wie die zusammenkommen, dieser Vers wird sich dort erfüllen.
அங்கே வெகுமதிகள் கொடுக்கப்படும்.
Da werden Löhne verteilt sozusagen.
அந்த ஏழு ஆண்டு உலகத்திலே பரிபூரணமான உபத்திரவ நாட்கள் நடக்கும்.
Und während dieser 7 Jahre wird auf dieser Welt die größte Schreckenszeit passieren überhaupt.
ஆயத்தமாக இருந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு பறந்து மத்தியாகத்தில் இருக்க மத்தியாகத்தில் இருந்த பிசாசி கீழே தள்ளப்படுவான், பூமிக்கு தள்ளப்படுவான்.
So wenn die Gemeinde mit Jesus Christus in den Himmel fährt, wird der Teufel mit seinem ganzen Herr, der im Himmel quasi geherrscht hatte, runtergeschubst werden auf die Erde.
அதுவரைக்கும் மத்தியாகத்தில் இருந்துதான் இன்று வரைக்கும் உலகத்தை ஆட்டிப்படைச்சு கொண்டிருக்கிறார்.
In diesem Zwischenhimmel, sage ich mal so, Zwischenhimmel hat Satan seinen Thron aufgestellt und herrscht über sein ganzes Heer.
Deswegen
wird auch über den Teufel gesagt, der Herrscher des Himmels
மறுபக்கத்தில் எபேசியர்ல வாசிக்கும் பொழுது வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாதன ஆவியின் சேனைகள் என்று வாசிக்கிறோம்.
Wir lesen auch in Epheser Kapitel 5 und zwar diese ganzen Herrscher und Fürsten des Himmels.
So Jesus Christus இந்த பூமிக்கு வந்து சபை எடுத்துக்கொண்டு மத்தியாயத்துக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற சாத்தானுக்கு கீழே ஆண்டவர் தள்ளுறார்.
So wenn die Gemeinde mit Jesus Christus in den Himmel fährt, wird der Teufel, der doch in seinem Himmel, sage ich mal, zwischen Himmel herrscht, er wird runtergeschubst werden.
உலகத்தில் உபத்திரவம் ஆரம்பமாகும்.
Und auf dieser Erde beginnt
வல்லரசு நாடுகள் பொருளாதாரம் கூட சரிஞ்சு கொண்டிருக்கிறது நீங்க
பாப்பீங்க. Deswegen gibt es auch so viele Inflation.
Ja, indiki nama paakkaram ellam vila uyirudhu vila inda market pona kaasa paatha kanaka irukudhu saamara paatha konjama irukudhu.
Deswegen gibt es einen stetigen Anstieg von Inflation.
Idhukku kaaranam enna poruladhara nerukadi.
Warum es gibt eine Krise.
So aagave idu perigikonde irukirathu.
Daher steigt und wird immer mehr.
Pala naadugalle poruladhara nerukadi perigikonde irukirathu.
Und in einigen Ländern gibt es auch sehr viele wirtschaftliche Probleme.
Kelunga enna vendra இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த கிறிஸ்து எழும்புவான் என்று சத்தியத்தின்படி நான்
உங்களுக்கு சொல்றேன். Genau solche Situation, wo die Krisen einfach mehr und mehr werden, in so einer Situation plötzlich der Antichrist in Erscheinung treten.
நன்றாக கவனிங்க. இந்த அந்திகிறிஸ்து எழும்பி உலகத்தின் பொருளாதாரத்தை சரி செய்கிற நிபுணனாக இருப்பான்.
Und dieser Antichrist wird dann zu diesem Zeitpunkt auferstehen und sagen und eine sag ich mal eine Ruhe bringen in dieser Krise.
He will be very talented person, aber மிகவும் திறமைசாலியாக இருப்பான்.
Er wird ein sehr talentierter, ein sehr versierter sein in allen Bereichen, sag ich mal, mit Wissen erfüllt.
இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்றைக்கு நடைமுறையில சாத்தா இன்றைக்கு நீங்க பாப்பீங்க இஸ்ரேலிலே பயங்கரமான பிரச்சனை.
Und noch eine Sache, wenn ihr heute mal Israel beobachtet, heute gibt es nur Stress.
Al Aqsa என்று சொல்லப்படுற அந்த டோம் என்று சொல்லப்படுற அந்த பள்ளிவாசலுக்குள்ள இஸ்ரேலிய போர்சஸ் உள்ளே நுழைந்து காரியங்களை செய்தபடியால் பயங்கர பிரச்சனை போய் கொண்டிருக்கு.
Das große Problem, weil die Polizeikräfte von Israel, die sind eingedrungen in diesen Al Aqsa Moschee und haben da vieles, sag ich mal, durcheinander geworfen, deswegen gibt es jetzt sehr viel Probleme.
திரும்ப இன்னொரு அரபு இஸ்ரேல் யுத்தம் வெடிக்கும் என்கிற ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் செய்தியை பார்க்கிற கூட நான் சொல்றது புரியும்.
Herrschen, sag ich mal, so Nebel, sag ich mal, der Kriege zwischen diesen arabischen Welten und Israel.
இதுல என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னால் இன்று வரைக்கும் அரபு இஸ்ரேலுக்கிட்ட பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவே இருந்து
bis heute ist dieses Problem zwischen Israel und zwischen diesen arabischen Ländern, es ist noch nicht gelöst.
பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க அந்த கிறிஸ்து வந்து அரபுகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்க பிரச்சனையை தீர்த்து வைப்பார்.
Aber noch eins möchte ich sagen, denn dieser Antichrist wird kommen und dieses Problem zwischen Israel und diesen arabischen Ländern, er wird diese lösen.
So என்னுடைய விசுவாசத்தின்படி இந்த அந்திகிறிஸ்து இஸ்ரவேலுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி செய்வார்.
So nach meinem Glauben, nach meinem Verständnis bin ich der, also denke ich, dass der Antichrist kommen wird und auch dafür sorgen wird, dass der dritte Tempel in Israel gebaut wird.
ஏனென்றால் இன்றைக்கு அல் அஸ்கா என்கிற
பள்ளிவாசலிலே இஷ்டவேலருக்கு கண்ணுக்கு காரணம் என்ன தெரியுமோ, அந்த ஏரியாக்குள்ள இவங்களுடைய ஆலயத்தின் ஒரு பகுதி வர
வேண்டியிருக்கிறது. பழைய
ஏற்பாட்டு காலத்து ஆலயம் இருக்கிற இடத்துல ஆலயம் சரியாக கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அல்லஸ்கா என்கிற பள்ளிவாசல் இருக்கத்தில் ஒரு பகுதி வர வேண்டும்.
So wenn wirklich der dritte Tempel so gebaut werden soll, wie in den Schriften geschrieben steht, dann muss ein Teil von diesem Al-Aqsa Moschee, dieses Grundstück muss zu den Israeliten drüber kommen.
இன்றைக்கு நீங்க பாப்பீங்கன்னா எருசலேம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
Wie heute sieht Jerusalem ist geteilt in zwei.
ஒன்று ஈஸ்ட் எருசலேம் என்று சொல்லி மறுபக்கம் வெஸ்ட் எருசலேம் என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது.
Wieder mal Osten und West Jerusalem.
இதில் அர்த்தம் என்னவென்றால் ஈஸ்ட் எருசலேம் வந்து பலஸ்தீனுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்குது, வெஸ்ட் எருசலேம் வந்து யூதாவுடைய கட்டுப்பாட்டுக்கு
இருக்குது. Warum die westliche Seite ist unter der Kontrolle von den Israeliten und die Osten ist von den Palästinensern.
But in the Al-Aqsa என்கிற அந்த மஸ்கு வந்து ஈஸ்ட் எருசலேமுக்கு தான் இருக்குது.
Und diese Al-Aqsa Moschee ist auf der östlichen Seite der Palästinenser.
ஆலயத்தை கட்டுறதுக்கு யூதர்களுக்கு அந்த இடம் தேவையா இருக்குது.
Und damit die Juden den Tempel bauen können, brauchen sie diesen Grund.
ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த அரபு முஸ்லிம் அரபு யூதர்களுடைய பிரச்சனையை எவராலும் தீர்த்து வைக்கவே
Und ich sage euch, dieses Problem zwischen den arabischen Ländern und den Israel, das kann niemand lösen.
So viele
haben natürlich versucht, aber niemand konnte es schaffen, dieses Problem zu
lösen.
Aber ich sage euch, der Antichrist wird kommen und er wird dieses Problem zwischen den beiden lösen. Warum?
இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், பட் ஐ பிலீவ் என்னென்றால் மேபி அந்த கிறிஸ்து ஒரு யூதனாக இருக்கிறதுக்கு இடம் இருக்கு.
Ich möchte euch noch eine Sache sagen, das kann auch vielleicht euch ein bisschen neu sein, aber ich glaube nämlich, dass der Antichrist eventuell ein Jude sein kann.
தல சுதர புடிச்சுடுங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் சொன்னா?
Warum sage ich das?
ஏன் நான் அப்படி சொல்றேன் சொன்னா, யூதர்கள் யூதன் இல்லாத ஒருத்தனை யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஒருபோதும் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்.
Denn die Juden sind so gepolt, dass sie niemals jemanden als ihren Führer akzeptieren werden, wenn er kein Jude ist.
நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த காரியம், நான் இல்லாத காலத்துல நீங்க இருந்தா நான் சொல்றத நீங்க புரிஞ்சு கொள்வீங்க.
Wenn ich irgendwann mal nicht sein sollte, aber ihr schon leben solltet und seht, dann werdet ihr das vielleicht verstehen.
So இந்த அந்திகிறிஸ்து தான் யூதர்களுக்கு முதலாவது சப்போர்ட் பண்ணுவார்.
So dieser Antichrist, er wird der erste sein, der die Juden unterstützt.
பழைய முறைப்படி ஆலயத்திலே பழிவிடுறதுக்கெல்லாம் உதவி செய்வார்.
Er wird helfen, den Tempel zu bauen.
3,5 ஆண்டுகள் சமாதானமாக இருக்கும்.
3,5 Jahre wird Frieden sein.
பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருக்கும்.
Es wird keine wirtschaftliche Krise geben.
One world, one passport என்கிற இன்றைய உலக தலைவர்களுடைய கூக்குரலை அந்திகிறிஸ்து நிறைவேற்றுவார்.
Denn eine Welt, eine Organisation, dieses Konzept wird der Antichrist bringen, was man ja heute schon teilweise von den Leitern hört.
3,5 ஆண்டுகள் நிறைவடையும் பொழுது யூதர்களுக்கும் அந்திகிறிஸ்துக்கும் பிரச்சனை வரும். இதெல்லாம் நான் வேத அடிப்படையிலே தீக்கமாக உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க.
3,5 Jahre vorbei sind, dann wird es einen clash geben zwischen den Juden und den Antichristen.
3 ஆண்டுகள் கழிய யூதர்களுக்கும் அந்திகிறிஸ்துக்கும் பிரச்சனை வரும்.
Dann gibt es 3,5 Jahre Probleme zwischen den Juden und den Antichristen.
அப்படி பிரச்சனை வரும் பொழுது அந்திகிறிஸ்து ஆலயத்தில் பலியிடத்தை நிறுத்துவார்.
Aber wenn dieses Problem entsteht, wird der Antichrist dafür sorgen, dass nichts mehr geopfert wird im Tempel des Herrn.
அது மாத்திரமல்ல, ஆலயத்தில் போய் இருந்து தன்னை தேவனாக காட்டிக்கொள்வார்.
Nicht nur das, er wird hineingehen in das Allerheiligste, dahinsetzen und sagen, ich bin Gott.
இதெல்லாம் வேதம் நமக்கு வெளி சொல்லுகிற காரியங்கள்.
Das können wir alles lesen in der Offenbarung.
அருமையான தேவோட பிள்ளைகளை, நன்றா பிள்ளைங்க, காரியங்களும் சத்தியங்களும் இப்படியாக இருக்க நாம ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்திராமல் இயேசுவை தேவனுடைய குமார் என்று வெளிப்பாட்டை பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்க தேவோட பிள்ளைகளாகினா சத்தியத்தை கவனமாக பார்த்து அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உயிர்த்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து உங்களை அன்போடு
கேட்டுக்கொள்ளேன். Daher bitte ich euch, wir als Kinder Gottes, wir müssen bereit sein, wir müssen nach seinen Worten leben, danach handeln und wirklich bereit sein, um mit dem im Himmel zu sein.
Johannes 20:20.
அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள்.
திருமுருகப்படியுங்க.
அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கத்தரை கண்டு
சந்தோஷப்பட்டார்கள்.
இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கைகளையும் கால்களையும் காண்பித்தார்.
Jesus Christ comes and you can not fight in seine Hände und Füße.
இதை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இல்லையா?
Jesus Christ comes and you can not
fight in seine Hände
und Füße. Warum zeigt Hände und Füße?
ஏன் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கையையும் காலையும் காண்பித்தார்?
Warum zeigt seine Hände und Füße?
ஏனென்றால் கைகளிலும் கால்களிலும் தழும்புகள்.
Weil Narben und Verletzungen noch an seinen Händen und Füßen waren.
Can you imagine? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே தழும்புகள்.
Könnt ihr euch vorstellen, in dem auferstandenen Leib von Jesus Christus sind immer noch die Malzeichen
dran. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே தழும்புகள் இருக்கிறது.
Es gibt immer noch Narben und Malzeichen im auferstandenen Leib von Jesus Christus.
காயங்களிலே அந்த தழும்புகள் இருக்கிறது.
Es ist keine Verletzungen, aber die Narben und Malzeichen sind noch da.
ஏன் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்திலே தழும்புகள் ஏன் இருக்கிறது?
Aber warum gibt es denn immer noch diese Malzeichen und Narben in seinem Körper?
அதற்கு பதில் Jesaja 53 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
Die Antwort darauf können wir in Jesaja 53 lesen.
மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம்
Wir können ja lesen, dass er wahrhaftig für uns gelitten hat, damit wir Frieden bekommen und durch seine Wunden sind wir geheilt worden.
நம்முடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகள் நோய்களை குணமாக்குவதற்காக இயேசுவின் சரீரத்திலே தழும்புகள் இன்றைக்கும் இருக்கின்ற சத்தியத்தை.
Damit wir von Krankheit geheilt werden, hat er die Narben auf sich genommen und deswegen sind die Narben immer noch da.
ஆகவே சத்தியத்துப்படி நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தில் தழும்புகள் இருக்கும் வரைக்கும் அவருடைய நாமத்திலே விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறபடியால், அவர் உயிரோடு இருக்கிறது எப்படியோ அவருடைய வசனமும் உயிரோடு இருக்கிறது.
கர்த்தருடைய nach der Wahrheit sage ich, solange diese Mahlzeichen noch an ihm dran sind und wenn wir für Kranken in seinem Namen beten, werden die geheilt werden, weil Jesus auferstanden ist.
வேறபடியால் சீக்கிரமாக அடுத்த
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன்.
நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வருவான்.
So, passt auf, wenn ich nicht gehe, dann kommt der Helfer nicht. Jesus sagt, aber wenn ich gehe, sende ich euch den Helfer.
Jesus Christus உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனபடியால் 50வது நாள் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமிக்கு அனுப்பினார். That is Pentecostal.
Und so wie Jesus gesagt hat, ist er in den Himmel gefahren und hat am 50. Tag am Pfingsten den Heiligen Geist, den Helfer und den Geist der Wahrheit gesandt.
Ja, Pentecostal அனுபவம் இல்லாட்டா சபை இல்ல, தெரியுமா?
Es gäbe keine Gemeinde, wenn es kein Pfingsten
gegeben
hätte. Warum sage ich
Pentecost?
Denn am Pfingsten ist die Gemeinde geboren.
So, arimana devada pillaigale idai kurithu naan pora neram pora agave thayavu senda valaikulunga. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்து போய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அளித்திருக்கிறார்.
So Jesus Christus ist in den Himmel gegangen und hat uns seinen Heiligen Geist gesandt.
So ஆகவே ஆண்டவரை ஸ்தோத்திரப்படும் ஆவியப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவரை ஆராதித்து ஸ்தோத்திரப்படுவோம்.
Daher preisen wir ihn, die wir seinen Geist empfangen haben.
So பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் சத்தியங்களை நாம் கை கொள்ள முடியாது. ஆகவே கேளு கேளு, இன்றைக்கு இயேசுவானவர் தன்னுடைய பணியை முடித்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிலிருந்து பரந்து பேசுகிறார்.
Jesus Christus hat seine Mission, seinen Dienst erfüllt, sitzt zu Rechten des Vaters.
இயேசு வலது பாசத்தில் உட்கார்ந்தார் என்று.
So die Bibel sagt, er sitzt zu Rechten
des Vaters. He has done everything. அவர் என்ன செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார்.
So er hat alles vollbracht, was er tun sollte.
இப்ப இந்த உலகத்துல கிரியை செய்யறது ஆவியானவரா?
Aber jetzt wirkt der Heilige Geist auf dieser Erde.
ஆவியே தான் சபைகளுக்கு ஆவியானவர் சொல்றதை காதுள்ளவன் கேட்கக்கூடும்.
Deswegen steht es geschrieben, das, was der Geist in Gemeinde sagt, die sollen das hören.
ஆண்டவர் ஆவியாக சபையிலே அசைவாடுகிறார்.
So der Heilige Geist, er wirkt in der Gemeinde.
So சபை கூடுவதில் சாதாரண காரியமா நாம எண்ணிவிட கூடாது.
So wir dürfen das nicht hier ganz leicht entnehmen, wenn die Gemeinde hier zusammen ist.
பெரியவன் நம்மத்திலே இருக்கிறார்.
Der große Gott ist mitten unter uns.
ஜோனாவிலும் பெரியவன் ஒரு கப்போடு போக மாட்டான், தெரியுமா? முழங்கால முட்டியில் நிப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்க இடத்துல பக்தி இருக்குது. சத்தியத்தை அறியாவிட்டாலும் பக்தி இருக்குது. பட் சத்தியத்தை நாம் அறிந்து நாம் சபையில எப்படி நடந்து கொள்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரே அவருடைய பிரசன்னத்தை நெக்லெக்ட் பண்றோம், அறிந்து செய்யறோமோ அறியாமல் செய்யறோமோ அது தேவன் அறிவார், தேவன் அறிவார். ஆனால் சபை கத்த நம்மத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் நாமத்தில் எங்கே குடிக்காதோ அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கின்ற
ஆண்டவர் சொன்னார்கள்.
அசட்டு பண்றவர்களை எங்களை அல்ல ஆண்டவுடைய சமூகத்தை அசட்டை
பண்ணுகிறார்கள்.
இப்படி சொல்லும் பொழுது ஏலிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது.
Und jetzt kommen wir gerade in Erinnerung, das was an Eli gesagt worden ist. Was das war?
என்னை கனம் பண்றவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
Ich ehre diejenigen, die mich ehren.
என்னை அசட்டை பண்றவர்கள் கனவிட மாட்டார்.
Die mich nicht ehren, die werde ich auch nicht ehren.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனபடியால் ஆவியானவர் நமக்கு அருளியிருக்கிறார்.
So, da Jesus Christus auferstanden ist, hat er unseren Heiligen Geist gesandt.
இதைக் குறித்து 8:13 ரோமர்ல வாசிக்க, எவர்கள் ஆவி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்.
In Romans 8:13 können wir lesen, diejenigen, die durch Gottes Geist getrieben werden, das sind die Kinder Gottes.
இயேசுவானவர் ஆவியினால் நடத்தப்பட்டார்.
Jesus Christus wurde geleitet durch den Heiligen Geist.
பகிரங்க ஊழியத்தில் ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார்.
So, in seinem öffentlichen Dienst, der Heilige Geist war auf ihm.
ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் என்று சொல்லி இயேசு முழங்கினார்.
Deswegen sagte Jesus, der Heilige Geist ist auf mir.
அப்போஸ்தலர்களை பார்த்தால் ஆவியானவர் அவர்களை டைரக்ட் பண்ணி இருக்கிறார்.
Die Apostel wurden geleitet durch den Heiligen Geist.
ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்.
Deswegen haben sie so machtvoll bezeugt die Auferstehung Jesu Christi.
பயந்து போய் வீட்டை பூட்டிக்கொண்டு இருந்தவர்கள்.
Sie waren vorher ängstlich und haben die Tür verschlossen.
இன்றைக்கு யாருக்கு பயந்தார்களோ அவருக்கு முன்பாக நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை பிதா கழிப்பினான்பைக்கு நாங்கள் சாட்சி என்ற தைரியமாக சாட்சி.
Nachdem der Heilige Geist auf sie kam, sind sie rausgegangen und haben vor denjenigen, vor denen sie vorher Angst hatten, gesagt, Jesus Christus ist auferstanden, den ihr gekreuzigt habt.
இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது?
Wo kam diese Stärke, wo kam dieser Mut her?
இதுதான் ஆவியானவர் கொடுக்கிற பலம்.
Das ist dieser Mut, den der Heilige Geist gibt.
உன்னத பலத்தினால தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் ஆண்டவரே.
Jesus sagte, geht nicht hinaus, bevor ihr nicht mit der Kraft des Höchsten gesalbt werdet.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் வரைக்கும் தரிசனமானார்.
Jesus Christus gab ihm Vision, er offenbarte sich 40 Tage lang.
இதை ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
You can read the Bible in.
ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு தரிசனமாகி இருக்கிறார்.
Jesus offenbarte sich zugleich 500 Leuten.
அதுக்கு பிற்பாடு யாக்கோபுக்கு தரிசனமா
இருந்தது.
யாக்கோபு நீங்க குறிப்பிட்டேன்னு சொன்னால் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு.
Warum sage ich Jakobus, betone ich Jakobus, weil Jakobus war der Bruder von Jesus.
இவர்தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினவர்.
Deswegen dieser Jakob, der Bruder von Jesus, schrieb diesen Brief.
இவர்தான் சபைக்கு தூணாக கருதப்பட்டார்.
Er war die Säule in der Gemeinde.
என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரைக்கும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக யாக்கோபு விசுவாசிக்கவில்லை.
So bis Jesus auferstanden war von den Toten, glaubte Jakobus, sein Bruder, nicht, dass Jesus der Sohn Gottes ist.
நடக்க விடுங்க, இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தரிசனம் கொடுக்கும் வரைக்கும் அவன் நம்பவே இல்லை.
Jakobus glaubte nicht an Jesus, bis er auferstanden war von den Toten, dass er der Sohn Gottes sei.
உயிர்த்தெழுந்து தரிசனம் கொடுத்த பிற்பாடு தான் யாக்கோபு இயேசுவை தேவனுடைய குமாரனாக நம்பினார்.
Nachdem Jesus sich offenbart hatte dem Jakobus, glaubte er an ihn.
பிற்பாடு சபைக்கு தூணானார்.
Und danach wurde er ein sehr glaubensstarker Mann.
சரித்திரத்தை வாசி, முழங்கால்கள் ஒட்டக கால்கள் போல இருந்ததா.
So, als ich seine Geschichte gelesen hatte, man könnte ihm vor ihm knien, so könnte man sagen.
கடைசியாக இவரை தேவாலயத்து உப்படிகளை கொண்டு நிறுத்தி அங்கிருந்து அவரை கீழே தள்ளிவிட்டார்.
So, sie haben ihn auf die Zinne des Tempels gebracht, also auf den höchsten Punkt, und haben ihn da von dort runtergeschubst und brachten ihn um.
இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த அதே யூதர் யாக்கோபை தேவாலயத்து உப்படிகளில் இருந்து கீழே தள்ளிவிட்டார்.
Dieselben Juden, die Jesus kreuzigen lassen ließen, haben Jakobus, seinen Bruder, von Tempelzinne runtergeschubst und ihn umgebracht.
விழுந்ததுனால அடிபட்டு குட்டுயிராக ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்.
So er seine Leib zerbersten und quasi er starb dann halt und litt an Schmerzen.
இன்னும் மரிக்கவில்லை.
Aber also, der ist noch nicht gestorben, er hatte Qualen gehabt.
குட்டுயிராக கிடந்தார், இன்னும் மரிக்கவில்லை.
Er litt an Qualen, aber er ist noch nicht gestorben.
யூதர்கள் அவரை அடித்து கொலை செய்தார்.
Die Juden, die dann gesehen haben, dass er noch nicht tot war, die sind dann hingegangen und haben ihn eingeschlagen.
Jakobus. பிள்ளைகளே, ஆவியானவர் கொடுத்த பலந்தா இதற்குரிய காரணமா?
Aber nur der Heilige Geist konnte so eine Kraft, so einen Mut geben, für Jesus zu stehen. Wenn du für Gott, Jesus Zeuge sein möchtest, dann kannst du es nur durch den Heiligen Geist.
Einen
letzten Punkt möchte ich sagen, dann beenden.
Römer 4:25.
ரோமர் 4:25.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
நாம் நீதிமான்களாக்கப்பட எழுப்பப்பட்டும்
இருக்கிறார்.
நாம் நீதிமான்களாக்கப்பட அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார்.
Er wurde auferweckt, damit wir zu gerechten werden können.
அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
Weil Jesus Christus auferstanden ist, sind wir zu gerechten geworden.
ஒரு காலத்துல பாவிகளும் துரோகிகளும் தேவனுக்கு தூரமானவர்களுமாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நம்மை நீதிமான்களாக
மாற்றியிருக்கிறார். Wir sind durch seine Auferweckung zu Gerechten geworden. Wir sind gerechtfertigte Menschen.
Ich möchte
das ja nicht weiter ausführen, aber du und ich, wir kennen ja unser altes Leben. Und wie wir jetzt aktuell in Christus Jesus sind, das weißt du in deinem Gewissen und ich.
பழைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லைன்னா நான் சொல்லுவேன், நாம ரட்சிக்கப்படு.
Aber wenn zwischen deinem alten Leben und deinem neuen Leben noch kein Unterschied zu bemerken ist, dann würde ich sagen, du bist noch gar nicht errettet.
எல்லா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டியாக இருந்தான்.
Weil jemand, der errettet ist, der ist in Christus ein neues Wesen, ein neues
Leben.
Das alte wird vergehen.
பழைய பாவ பழக்கம் எல்லாம் ஒழிஞ்சு
போயிடும்.
புதிதாக
இருக்குது.
நான் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா
இருக்கிறேன்.
உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தந்திருக்கிற மகிமையான நம்பிக்கைக்காக கோடி சோதரம்.
Du preist den Herrn, dass er uns so eine Hoffnung in ihm gegeben hat, in Jesus Christus. Ich ehre den Herrn, der mir diese Worte in meinem Herzen gelegt hat. Ich danke dem Herrn, dem Heiligen Geist, der uns lehrt. Lass uns aufstehen.
Halleluja, Sodara Pandavare, Sodariva. பெருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு இருந்திருக்கிறபடியால் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு வாழ்ந்து மரிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்பார். நித்தியம் நம் ஆண்டவர் இயேசுவர் பரலோகம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை விசுவாசி ஏற்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் நாம் மரித்தால் தேவோட ராஜ்யத்தில் பரவசிப்போம் என்கின்ற நம்பிக்கை ஆவியானவர் நமக்குள்ள தரப்படும். அந்த we need a confirmation by the Holy Spirit in our being. நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஆவியானவர் ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு உறுதிப்பாட்டை தர வேண்டும். மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பரவேசம். இதற்கு பாவங்களை விட்டு நாம் விலக, பரிசுத்த குலத்தில் விட்டு விலக, சத்தியத்தை கவனிக்க, தேவனுடைய வசனத்தை கவனி கவனி கவனி, தேவனுடைய வார்த்தைகளை கவனம். ஆலய பிள்ளைகளே, வளர்ந்தவர்களே, பெரியவர்களே, தாய்மார் தகப்பன்மார், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அவர் நமக்கு தந்த கட்டளைகளை கற்பனைகளை கவனித்து அதன்படி வாழ்வுமாக இருந்தால் அவர் வரும் பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். மகிமையிலே அவரோடு கூட இருப்போம். ஸ்தோத்திரம்.
சர்வலோகாதிபதியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீர் உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் உங்களோடு கூட உயிர்த்தெழுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் வீடு செல்ல கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக. என் தகப்பனே, நீர் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் விசுவாசித்து அதை நம்பி வாழ தகப்பனே, அதை நம்பி நடக்க கட்டாவே, சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பீராக. இயேசுவாகிய உம்மை நம்ப, உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ப, என் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. ஒரு சொற்ப அவிவிசுவாசங்களும் இல்லாதபடிக்கு இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் அவர் வருகையிலே உயிர்த்தெழுவோம் என்ற அந்த நம்பிக்கை சபைக்குள்ளே உண்டாவதாக, உண்டாவதாக. நம்பிக்கையுள்ள ஒரு சபையாய், இயேசுவின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு சபையாய், அவருடைய உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கையுள்ள ஒரு சபையாய், சபை வளர, சபை வாழ கர்த்தர் தெய்வம் இயேசு நீர் உதவி செய்வீராக. உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே கர்த்தாவே, சபைகள் பலப்படுவதாக, சபைகள் பலனடைவதாக, சபைகள் பலனடைவதாக,
கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அருமை தகப்பனே, இந்த அருமையான உயிர்த்தெழுந்த ஆராதனை காலங்களை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வீடு செல்லுகிற பொழுது ஒரு பலத்தோடும் ஒரு தைரியத்தோடும் ஆண்டவரே தேவனங்களுக்காய் இருக்கிறான் அந்த நம்பிக்கையோடும் கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக.